ഞങ്ങളെ നേശിക്കര പരിശുദ്ധമുള്ള പിതാവേ, എന്ത് അരുമയാണ് രാത്രി വേളയിലെ നാങ്ങളുമ്മയെ ആരാധിക്കുന്നത്. എല്ലാ സ്തോത്രത്തെയും തുതിയും മഹിമയും പെറ്റിക്കൊള്ളതുക്ക് നീർ ഒരുവരെ പാത്രരായിരിക്കും. ഏനെന്താൽ നീർ അടിക്കപ്പെട്ട് ഉമ്മുടെ രക്തത്തിനാലെ ഞങ്ങളെ മീട്ടിക്കൊണ്ട് ഞങ്ങളെ രാജാക്കളും അസഹളും ആക്കിനീർ ഞങ്ങൾ ഭൂമിയിലെ അറസാളുവും. കർത്താവേ, നീർ നാമേ ഞങ്ങളുടെ സിസികത്തരായിരിക്കീ, ഞങ്ങളെ വഴി നടത്തുകവരായിരിക്കീ, ഞങ്ങളുടെ ആത്മനേശ്വരായിരിക്കീ, ഞങ്ങൾക്കാകെ ഒരു രാജ്യത്തെ ഏർപ്പെടുത്തിയിരിക്കീ. നീ നല്ലവരുടെ കൃപ ഞങ്ങൾക്ക് പോതുമാനതാക ഇരിക്കുന്നത്. കടന്ന നാൾ മറിക്കും നീർ തമ്മെ ഞങ്ങളെ സുഖത്തോടും ബലത്തോടും പാതുകാത്ത് ഇന്നത്തെ ഇന്ന് വിളിപ്പ് ജപത്തിലെ വന്ന് വിളിത്തിരുന്ന് ജപിക്കുംപടിയാക ദയവുക്കാകെ നമുക്ക് സ്തോത്രം. താങ്ക് യു ജീസസ് ആണ്ടവേ. ഇതേപോലെ രാത്രി വേളയിലെ ഗെസ്സെമനെ തോട്ടത്തിലെ ഞങ്ങൾക്കാകെ രക്തവേർവയോട് നീ ജപം പണിനീർ, ആത്മഭാരത്തോട് ജപം പണിനീർ. പിതാവേ, എൻ സിത്തത്തിൻപടി അല്ല ഉമ്മുടെ സിത്തത്തിൻപടി എനക്ക് ആകെ കടവത് എൻ്റെ വിധമാക ഉമ്മൈ സറണ്ടർ പണി നീ ജപിത്തീർ. ഇന്ന് രാത്രി വേളയിലും നാങ്ങൾ ആണ്ടവരെ എങ്ങളെ മുറ്റിലുമാകെ ഒപ്പ് കൊടുക്കുന്നു, എങ്ങളെ സറണ്ടർ പണുകോ, എങ്ങളുടെ ആവി ആത്മാ ശരീരത്തെ ജീവ ബലിയാക ഒപ്പ് കൊടുക്കുന്നു. കർത്താവേ, നീർ തമ്മെ എങ്ങളെ അംഗീകരിപ്പീരാക, എങ്ങളെ ആവിക്കുള്ളാക മാറ്റുവീരാക. ഇന്ന് ഉലകത്തിലെ നാങ്ങൾ ഉയരോടി ഇരിക്കും വയ്ക്കും കത്തറെ നമ്പി ജീവിക്കുമ്പടിയാണ് വിശ്വാസ ജീവിതത്തെ തന്നിരുപ്പതുക്കാക സ്തോത്രം. അനേക പ്രോമിസ് വേട നീർ കൊടുത്തിരിക്കീർ. ഉമ്മുടെ വാർത്തയെ നമ്പി ജീവിക്കുമ്പടിയാണ് ഒരു ആണ്ടവരെ അനുഭവത്തെ തന്നതുക്കാക സ്തോത്രം. ഇപ്പോഴും നമ്മുടെ വേദത്തിലെന്ത് ചില വസനങ്ങളെ ധ്യാനിക്കുമ്പോഴത് എങ്ങളുടെ വിശ്വാസത്തെ വർദ്ധിക്ക പണിവീരാക. എങ്ങളുടെ വിശ്വാസത്തിനാലേ നാങ്ങളുമായി തൊടത്തക്കതാക ഉമ്മടത്തിന്ന് വല്ലമേ എങ്ങൾക്ക് വരുംപടിയാക. ആണ്ടവരെ, നീർ തമ്മെ ഞങ്ങൾ ഒവ്വൊരു നീർ ആയത്തപ്പെടുത്തും. ഉമ്മുടെ വാർത്തയെ നീർ തമ്മെ അഭിഷേകത്തെ അനുഭവീരാക. അനൈറ്റഡ് വേർഡാക എങ്ങളുടെ ഉള്ളത്തിലെ ഇടം പരത്തക്കതാക. അത് എങ്ങൾക്ക് ആശീർവാദത്തെ കൊണ്ടുവരുമ്പടിയാക. നാങ്ങളതെ അപ്ലൈ പണുംപടിയാന് എങ്ങൾക്ക് ഫെയ്ത്തെ തരുവീരാക. വസനത്തെ കവനത്തോ ഗോനമാക കേൾക്ക ഉതവി ചെയ്യും. കേൾക്കത്തക്ക കാതുകളെയും ആണ്ടവരെ ഉണർത്തക്ക ഈർദയത്തെയും തരുവീരാക. നാങ്ങൾ ഇങ്ങനെ കാത്തിരുപ്പത് എങ്ങൾക്ക് ഒരു ആശീർവാദമാണ് നേരമായി ഇരിക്കട്ടും. അപ്പോ ചില കാല വിശ്വാസികൾ അവർ അധികമാക ജപിത്താർകൾ. യേശുവേ, രാത്രിയിലെ അവങ്ങൾ വെളുത്തിരുന്ന് ജപം പണിനാർകൾ. അവങ്ങൾ ഇരുന്ന ഇടം അസൈന്തത് പെരിയ കാര്യങ്ങളെ ചെയ്തീർ. അതേ മാതിരി ഒരു കാലത്തേക്ക് നാങ്ങൾ വന്നിരിക്കുറോം. ഞങ്ങൾക്ക് വിണ്ണപ്പത്തിനാവി കിരുപയിനാവി ഊറ്റി ആണ്ടവരെ നാങ്ങൾ ഊക്കമാക ജപിക്ക. കർത്താവേ, നങ്ങൾ നമ്മുടെ വാർത്തയെ പിടിത്തു കൊണ്ട് ജപിക്ക. എങ്ങൾക്ക് നീർ കൃപ തരുവീരാക. താമയത്തു കൊണ്ടിരിക്കുന്ന നമ്മുടെ പിള്ളകളെ കൂട്ടിച്ചേർപ്പീരാക. നിങ്ങൾ സോധനയ്ക്കുൾപ്പെടാമൽ വിളിത്തിരുന്ന് ജപം പണുങ്ങൾ എന്ന് ചൊല്ലിയിരിക്കീർ. കർത്താവേ, നീർ ആണ്ടർ വൈത്ത മാതിരിയെ നാങ്ങളും പിൻപറ്റ. ഇന്ന് മാംസത്തിലെ നാങ്ങൾ ഉയരോട് ഇരിക്കും വരയ്ക്കും നാങ്ങൾ ജപത്തിനാലേ ജീവിക്ക എങ്ങൾക്ക് കൃപ തരുവീരാക. ഇപ്പോഴും ധ്യാനിക്ക പോകിற വാർത്തയോട് നമ്മുടെ ആശീർവാദത്തെ കൂട്ടുവീരാക. വസനത്തെ കേൾപ്പക്ക് തടയാ இருக்கிற சத்ருடைய கிரிகளை நீர் அப்புறப்படுத்தும். எங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் நீர் ஒருமனப்படுத்தும். எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சர்ச்சில் இருக்க முன்னால் இருக்கிற அந்த இடத்த வந்து இப்பொழுது புதுப்பித்து கட்டுகிறோம். அதனால் அங்கே சேரில் உட்கார முடியாது. ஞாயிற்றுக்கிழமை உட்காரலாம், ஆனால் இப்பொழுது உட்கார முடியாது. அதனால் சேரில் உட்காரணும்னு நினைக்கிறவங்க மேலே போங்க. அங்கே மானிட்டர் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஃப்ளோர் ஏறணும். அப்படி போனால் அங்கே எல்லாம் வசதியாக இருக்கும். இல்லை கீழே உட்கார்ந்து எழும்ப முடியாதவங்க நீங்கள் மேலே போய் உட்காரலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். எண்ணாகமம் பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எண்ணாகமம் பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரைக்கும்.
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறதை வாசிக்கிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, அழுது. அந்த நாலாம் வசனத்தில் அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுதார்கள். The children of Israel also wept again. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், Who shall give us flesh to eat? நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று அவர்கள் அவ்விதமாக அழுகிறார்கள். எகிப்திலே நாங்கள் வந்து மச்சங்களை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய்கள் கொம்மடிக்காய்கள் கீரைகள் வெங்காயங்கள் பூண்டுகள் இதெல்லாம் சாப்பிட்டோம், அதெல்லாம் நினைக்கிறோம் என்று அஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு உண்டாக வேறொன்று இல்லையே, இந்த மன்னாவையே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். முதலாவது பாளையத்தில் பனி பெய்கிறது, அதன் பின்பு மன்னா பெய்கிறது. ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும்.
இது இரவிலே பாளையத்திலே முதலாவது பனி பெய்கிறது. ஆண்டவர் முதல்ல பிளேட்டை போடுறார், அதுக்கு பிறகு ஆகாரத்தை போடுறார், மன்னாவை போடுறார். பனியில் எந்த பொருள் வச்சாலும் அது சுத்தமாக இருக்கும். ஐஸ் கட்டியில் வைக்கிற பொருள் சுத்தமாக இருக்கும், அது கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பனியை பைய வைக்கிறார், பிளேட்டை போடுறாரு, அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்னா மன்னாவை கொடுக்குறார். அதனால் ஆண்டவர் ஆரோக்கியமான ஆகாரத்தை ரொம்ப ஆரோக்கியமாக அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் போய் வெயில் ஏறுவதற்கு முன்னதாக அதை பொறுக்கி கொள்ள வேண்டும். பின்பு அதை மாவா அரைச்சி அவங்க பல விதத்தில் சமையல் பண்ணி சாப்பிடலாம். அதை அப்பங்களாக சுட்டு சாப்பிடலாம், அல்லது பானையில் வேக வச்சு சாப்பிடலாம். எப்படியோ அவர் அங்கே சாப்பிடலாம். அது தேனிட்ட பணியாரம் போல அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். தூதருடைய அப்பம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். இப்படி 40 வருஷமாக அவர்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து ஆகாரத்தை பெய்தருளினார். அவங்களுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை வந்து சூப்பர் நேச்சுரலாக கொடுக்குறார். இதை யாரும் இதுக்கு முன்னால் சாப்பிட்டது இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அந்த பிதாக்களும் அறியாத மன்னாவினால் அவர்களை போஷித்தார். இப்பொழுது அந்த மன்னா மேலே அவனுக்கு வெறுப்பு வந்துச்சு. நாங்கள் இந்த மன்னாவை தவிர வேறு எதையுமே சாப்பிடலை, எங்களுக்கு இறைச்சி வேணும், எகிப்தில் நாங்கள் நல்லமோ சாப்பிட்டோம், ஆனால் இப்பொழுது இந்த மன்னாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்கிறாங்க. தூதர்களின் அப்பத்தை ஆரோக்கியமான ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது டேஸ்டான ஃபுட் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அது மேலே அவனுக்கு வெறுப்பு வந்தது. அதே போல தான் சிலருக்கு வந்து அந்த வார்த்தையின் மேலே வெறுப்பு வரும். பாஸ்டர் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சு வரும். அப்படின்னா அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு பெண்ணு நல்ல வாஞ்சியாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப சத்தியத்தில் வாஞ்சியாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அது இப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம எப்போவுமே இதை காமிக்கிறோம் இதை காமிக்கிறோம். அதனால் அவங்களுக்கு சொன்னதே சொன்ன மாதிரி தெரியும். ஆனால் பல டிசைனில் அது கொடுக்கப்படுது. இந்த நேரத்துக்குரிய செய்தி தான் பேச முடியும். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறாருங்களோ பைபிளில் பல பகுதியிலிருந்து காண்பிக்க முடியும். வார்த்தையில இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு அது மேல என்னச்சா விருப்பம் இருக்காது. அதனால அவங்களுடைய வந்து என்னச்சா மனசுக்குள்ள அவ்விதமாய் இருக்கும், வெளியே சொல்லாட்டாலும் மனசுக்குள்ள இருக்கும். இப்பொழுது இந்த ஜனங்கள் வந்து வெளியே புலம்புறாங்க, நாங்கள் மன்னாவே சாப்பிட்டுட்டு இருக்கோம், வேற ஆகாரமே இல்லை, இந்த மெசேஜ் அந்த ஹவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது ரொம்ப ஆரோக்கியமான ஆகாரம், ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு, இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படலை, ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இந்த மூன்றாம் யாத்திரையில் வருகிற நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ டேஸ்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு தேவட்டலை, இன்னும் அதில் அதிக மாஞ்சி இருக்கிறது. ராப்சர் வரும் வரைக்கும் ஆண்டவர் இந்த ஃபூடை நமக்கு ரொம்ப கிளியராக கொடுக்குறார். மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தை, இந்த அன்ஃபெயிலிங் பாடி பெட் த சன்ன, ஆண்டவர் நம்ம இந்த மாதிரி வார்த்தையினால ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதனுடைய அருமை தெரியலை, அவங்களுக்கு காலப்போக்கில் அது மேலே வெறுப்பு உண்டாகி எகிப்தில் நாங்கள் அப்படிலாம் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நீர் எங்களை ஏன் இங்கே கொண்டந்தீர் அப்படி என்று அவர்கள் அவ்விதமாக ஒரு சலிப்பு அவர்களுக்குள்ளே வந்தது. ஆறாம் வசனத்தில் இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு உண்டாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். There is nothing at all beside this manna before our eyes என்று அங்கே அவர்கள் அவிதமாய் சொல்லும் பொழுது எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கு மீட்டு தேவை, எங்களுக்கு ஃப்ளஷ் தேவை, இறைச்சி தேவை, கறி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது மோசே என்ன செய்கிறான் என்றால், இந்த ஜனங்களுடைய பாரத்தை என்னால் சுமக்க முடியல, அது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இறைச்சி எங்கேருந்து வரும் என்று அவனும் வந்து ரொம்ப சலிப்பாக பேச ஆரம்பிக்கிறான். 11-13 வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்,
எனக்கு இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கேருந்து வரும், எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே என்று சொல்லுகிறான். When should I have flesh to give unto all these people? என்னால் இது தாங்க முடியல. 14 வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது,
இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு இறைச்சி சாப்பிடுவீர்கள். நீங்கள் வந்து இப்படி அழுததுனால, எகிப்திலேயா நல்லா இருந்துச்சேன்னு நீங்கள் சொன்னதுனால, நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். 18 வசனத்தை வாசிக்கலாம்.
நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார்,
ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். The Lord will give you flesh and he shall eat. நீங்கள் வந்து இறைச்சி சாப்பிடுவீர்கள், நாளைக்கு அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள், ரெண்டு நாள், அஞ்சு நாள் அல்ல, ஒரு வாரம், ரெண்டு வாரம் அல்ல, ஒரு மாதம் உங்களுக்கு தெவட்டி போகும் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். 19-20 வாசிக்கலாம்.
நீங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், ஐந்து நாள், பத்து நாள், 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள்,
உங்களுக்கு தெவட்டி போகும் மட்டும் நீங்கள் புசிப்பீர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம்.
உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவர்
உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை நீங்கள் அசட்டை பண்ணி ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம், நம்ம ஏன் சாபனத்திலிருந்து வந்தோம், அங்கே இருந்துக்கலாமே, அங்கே ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் வார்த்தையில் இருக்கிறார், அவர் மத்தியில் இருக்கிறார், அந்த கர்த்தரை நீங்கள் அசட்டை பண்ணீங்க, அவரை நீங்கள் வேல்யூ பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை இதோ கடிந்து கொள்கிறார். யூ ஹாவ் டெஸ்பைஸ் த லார்ட் விச் இஸ் அமங் யூ, உங்கள் மத்தியில் இருக்கிற கத்தரை நீங்கள் அசட்டை பண்ணினீர்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அங்கே மோசே என்ன சொல்லுகிறான், இவங்களுக்கு எப்படி இறைச்சி கொடுக்க முடியும், ஒரு மாதம் வரைக்கும் நீர் தருவேன்னு சொல்கிறீர, இங்கே 600,000 புருஷர்கள் இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம், 600,000 புருஷர்கள் இருந்தால் அங்கே பெண்கள் அதை விட அதிகமாக இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. பெண்கள் 2 மில்லியன் என்று சொல்லுகிறார், 2 மில்லியன்னா 20 லட்சம், 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 2 மில்லியன் பீப்புளுக்கு எப்படி இறைச்சி கொடுக்க முடியும், ஒரே நாளில் எல்லாருக்கும் கொடுக்கணும்னா எப்படி? அதனால் ஆடு மாடுகளை அடித்தாலும் அல்லது சமுத்திரத்திலிருந்து அதில் இருக்க மீன்களை எல்லாமே வாரி கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். 22 வசனத்தை வாசிக்கலாம்,
ஆடு மாடுகளை அவளுக்காக அடித்தாலும் அவளுக்கு போதுமா, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவளுக்காக சேர்த்தாலும் அவளுக்கு போதுமா?
ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே அடித்தாலும் 20 லட்சம் ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும், எவ்வளோ மட்டன் தேவைப்படும்? இதோ சமுத்திரத்தில் இருக்கிற அங்கே கடலில் இருக்க எல்லா மீனை பிடித்தாலும் போதுமா? அது கூட போதாது, ஏன்னா ஒரே நாளில் நம்ம எல்லோரும் மட்டன் சாப்பிட்றதில்ல, உலகத்தில் இருக்க எல்லோரும் ஒரே நாளில் சாப்பிட்றதில்ல, ஒரு நாள் சாப்பிடுவோம் 4 நாள் சாப்பிட மாட்டோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் சப்ளை ஆகுது, எல்லோரும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டா எப்படி போதும்? அப்பொழுது அப்படின்னு மோசே சொல்கிறோம், மோசேயும் அவிசுவாசத்தினால இந்த இடத்துல சொல்கிறோம், அவனுக்கும் ஃபெய்த் இல்லை, ஏன்னா அவனும் மனுஷன்தானே, அவன் காட் இல்லை, அவனும் மனுஷன்தான். அதனால் அவனும் ஒரு ஹியூமனிஸ்டிக் ரிலேமில் பேசுகிறான், மனுஷிக தன்மையின்படி பேசுகிறான், வெளிப்பாட்டினாலே பேசலை, விசுவாசத்தினாலே பேசலை, அவனும் வெளிப்பாட்டினால பேசுகிறான், கர்த்தர் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அவிசுவாசத்தில் தான் பேசுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அடுத்த வசனத்தை 23 வசனம்,
அதற்கு கர்த்தர் மோசே நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார்.
ஏதோ கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, இஸ் த லார்ட்ஸ் ஹேண்ட் வேக்ஸ்டு ஷார்ட், தௌ ஷல் சீ நவ் வெதர் மை வேர்ட்ஸ் ஷல் கம் டு பாஸ் அண்ட் டு தீ ஆர் நாட், என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை இப்பொழுது நீ பார்ப்பாய். கர்த்தருடைய கை குறுகி இருக்கலை, அவர் கையை அப்படி மடக்கிட்டு வைக்கலை, குறுகி இருக்கலை, அவர் வந்து கையை நீட்டுறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கையை திறந்து அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கலை, பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, இஸ் த லார்ட்ஸ் ஹேண்ட் வேக்ஸ்டு ஷார்ட், நீ அது எப்படி நடக்குதுங்கிறத பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ அங்கே கர்த்தர் சொன்னபடியே நடந்தது. தொடர்ந்து அதை நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு தலைப்பில் உங்களுக்கு கொடுக்குறேன். Is the hand of the Lord waxed short? Is the Lord's hand waxed short? அவருடைய கை குறுகி இருக்குதோ, கர்த்தரின் கை குறுகவில்லை. Amen. The Lord's hand is not waxed short. அவருடைய கரம் வந்து குறுகவில்லை என்று நம்ம பாடல் பாடுகிறோம். அதனால் அருமையானே இப்பொழுது சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஏற்கனவே அவர்களுக்கு ஆண்டவர் சாயங்காலத்தில் உங்களுக்கு இறைச்சி தருவேன்னு சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருக்கிறார், அந்த குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது தான் அவர் அதை கொடுக்கணும். எடுத்த உடனே கொடுக்கல. யாத்ராமன் 16 அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நீங்க வந்து விடிய காலத்துல மன்னாவை சாப்பிடுறீங்க, காலையிலையும் மத்தியானம் வெஜிடேரியன், ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் வெஜிடேரியன், ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் நான் வெஜிடேரியன். கடல் பக்கத்தில் இருக்கவங்க இந்த ஒவ்வொரு திசையமிழை அப்படி என் ஒய்ஃபூர்லாம் அங்கே தான் இருக்குது, அவங்கெல்லாம் ஈவினிங் ஆனால் மீனை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு நாளும் மீன் தான், ஈவினிங் ஆனால் மீன், ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதே போல் ஆண்டவர் இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கா, ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் உங்களுக்கு மட்டன் கொடுப்பேன், நான் வெஜிடேரியன் கொடுப்பேன், ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் கொடுக்கல. எண்ணாகம 11 அவங்க பிரயாணம் பண்ணி ஆசரிப்பு கூடத்தெல்லாம் சாபித்த பிறகு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 1 இயர் 2 இயர்கிட்ட ஆகப்போகுது, அது வரைக்கும் ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுது, இன்னும் அவர்களுக்கு அந்த இறைச்சியை கொடுக்கலை, மன்னாவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் மன்னா கொடுக்கும் பொழுதே சொல்லிட்டார், உங்களுக்கு நான் வந்து இறைச்சியை தருவேன், ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் தருவேன்னு சொல்லி த லார்ட் இஸ் ஆல்ரெடி ப்ராமிஸ்டம். இது அவங்களுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், புதுசாக செய்ய போகிறதில்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு வேலை இன்னும் வரல, அதுதான் அர்த்தமே ஒழிய அவர் அவங்களுக்கு இறைச்சி கொடுக்க மாட்டார். ஒன்லி வெஜிடேரியன் தான் கிடையாது, அவங்களுக்கு நான் வெஜிடேரியனும் உண்டு. அதனால் அவங்க யாத்ராமம் 16:8 வாசிக்கலாம்.
பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு
சரி, இதோ காலையிலே உங்களுக்கு நான் மன்னாவை கொடுப்பேன், அப்பத்தினாலே திருப்தி ஆவீர்கள், ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் நான் வந்து உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது வரைக்கும் இறைச்சி கிடைக்காதனால இப்பொழுது அவங்க முறுமுறுக்கிறாங்க, இந்த மன்னாவே சாப்பிட்டு இருக்கோம், எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, அதனால் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் கேட்குறாங்க. This shall be when the Lord shall give you in the evening flesh to eat. Evening வந்து flesh to eat and in the morning bread to the full. For the Lord heareth your murmurings. ஆண்டவர் வந்து உங்களுக்கு காலையில் விடியற் காலத்திலே அவர் மன்னாவை தருவார், அப்பத்தை தருவார், ஈவினிங் உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன செஞ்சுருக்கணும், இவங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆண்டவர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இவங்க என்ன செய்யணும், அந்த ப்ராமிஸை ரிமைண்ட் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணணும், அந்த ப்ராமிஸை ஆண்டவருக்கு நினைவுபடுத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், நீர் ஃப்ளஷ் தருவேன்னு சொல்லியிருக்கிறீர், மீட் தருவேன்னு சொல்லியிருக்கிறீர், ஆனால் இது வரைக்கும் கிடைக்கல, மன்னா தான் சாப்பிட்டு இருக்கோம், சாயங்காலத்தில் நான் வந்து உங்களுக்கு இறைச்சி தருவேன்னு சொல்லியிருக்கிறீர, ஆண்டவரே இப்பொழுது எங்களுக்கு தாரும், எங்களுக்கு அது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு இவங்க கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உடனே கிராண்ட் பண்ணுவார். இவங்க முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மன்னா வெறுப்பாக இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை விட்டு நாங்கள் ஏன் வந்தோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அவங்க தான் சொல்லலை, இந்த மோசே தேவனுடைய மனுஷன், அவன் ஒரு தீர்க்க தரிசி, அவனாவது அதை ரிமைண்ட் பண்ணானா, அவனும் அதை நினைவுபடுத்தலை. ஆண்டவரே, நீர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர், சாயங்காலத்தில் இறைச்சியை தருவேன்னு சொல்லியிருக்கிறீர், மன்னா தரும்பொழுதே நீர் சொல்லிட்டீர், ஆனால் இப்போ இது வரைக்கும் நாங்கள் மன்னா சாப்பிட்றோம், இறைச்சி இன்னும் வரல, நீர் எங்களுக்கு சப்ளை பண்ணும் ஆண்டவரே, நீர் எப்படி செய்வீர்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய வார்த்தை உண்மை, நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்களுடைய வார்த்தையின்படி வாக்கு தத்தத்தின்படி நீர் அதை கிராண்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த மோசையும் சொல்கிறதுக்கு பதிலாக அவன் ஆடு மாடை அடித்தா கூட போதாது, இந்த ஜனங்களுடைய பாரத்தை என்னால் சுமக்க முடியலைன்னு சொல்லி அவனும் அவிசுவாசத்தில் புலம்புறான். ஏன்னா அவனும் ஒரு மனுஷன்தான், அவன் வந்து மனுஷீக தன்மையிலே அந்த நேரத்தில் அவ்விதமாக பிகேவ் பண்ணுகிறான், ஆனாலும் ஆண்டவர் வந்து அவங்க முறுமுறுத்தாலும் பரவாயில்லை, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், அதிக ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். அதெல்லாமே ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். பர்சனலாக நீங்கள் எல்லா வாக்குத்தத்தங்களையும் சொல்லி ஜெபிக்கணும், கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். வில்லியம் சிமோர் என்றுதானே ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து இன்றைக்கு காலையில் ஆன்லைனில் அதை போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். வில்லியம் சிமோருங்கிற மனுஷன் ஒரு நீக்ரோ, 1906-1915 வரைக்கும் பெரிய பெந்தகோச எழுப்புதலை கலிஃபோர்னியா அசுசா ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்தது அவர் தான். பெந்தகோசை ஆரம்பித்ததே அந்த வில்லியம் சிமோர் மூலமாக தான். அவருக்கு யங் மேனாக இருக்கும் பொழுது அந்த ஜோரம் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டு ஒரு கண்ணு குருடாக போச்சு. ஒரு கண்ணு தான் வச்சு பார்க்க முடியும். அவங்க அம்மா ஒரே ஜபத்தில் இருக்கிறாங்களாம், அவங்க அம்மா அதிகமாக ஜபிக்கிறவங்க, இவரும் அதிகமாக ஜபித்து பரிசுத்தாவி ஊற்றப்பட வேண்டும், வியாதிகள் போக வேண்டும், கிப்ஸ் வரங்கள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும். இவ்விதமாக அவர்கள் வந்து அந்த மனுஷன் ராத்திரி பகலாக ஒரே ஜெபம் பண்ணி, அது ஒரு பழைய பில்டிங்கில் அவர் பிரேயர் மீட்டிங் நடத்துகிறார். இதோ எல்லாரும் வராமிச்சாங்க, அவரை பற்றி அதிக கிரிட்டிசிசம் வந்தது. எந்த கிரிட்டிசிசத்தையும் கேர் பண்ணாதபடி அவர் ஜபத்திலே இருக்கும் பொழுது பெரிய எழுப்புதல் வந்தது. அதனால் 1906 தான் அந்த பெந்தகோஸ் ரிவைவல் கலிஃபோர்னியாவில் அசுசா ஸ்ட்ரீட்டில் இந்த வில்லியம் சிமோர் மூலமாக ஒரு பழைய பில்டிங்கில் அது நடந்தது. இன்றைக்கி உலகம் முழுசும் பெந்தகோஸ் மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க? இந்த உலகம் முழுசும் பெந்தகோச ரிவைவல் வந்ததுக்கு ஆரம்பம் வந்து ஒரு மனுஷனுடைய ஜபம், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணும். அந்த மனுஷன் ஒரு நீக்கிறோம், அவர் ஒரு வெள்ளக்காரன் கிடையாது. இப்பொழுது அவர் கூட்டத்துக்கு கருப்பர்களும் வெள்ளையர்களும் எல்லாரும் வந்து, ரொம்ப ரொம்ப படித்தவங்கள்லாம் வந்து எல்லாரும் பரிசுத்தாவியை பெற ஆரம்பித்தாங்க. அன்றைக்கு பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது தான் இன்றைக்கி உலகம் முழுசும் அந்த பெந்தகோச எழுப்புதலுக்கு காரணம் ஒரு மனுஷனுடைய ஜபந்தான். ஜபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க. அந்த மனுஷன் சோர்ந்து போகாதபடி அவர் வந்து ஜபம் பண்ணினார். பின்பு அவர் மேரேஜ் பண்ணி ஜென்னி என்ற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுகிறார். அந்த சகோதரியை அதிகமாக ஜபிக்கிறவங்க அந்த இது அவங்க ஜெபிச்சு பெரிய எழுப்புதல் உலகமெங்கிலும் அந்த பெந்தகோஸ்தல் ஃபயர் வந்து பற்றி எரிந்தது. ஒரு மனுஷன் பட்டப்பாடு. இன்னைக்கு அவ்விதமாக ஜெபிக்கிறதும் கிடையாது, ஒன்லி ப்ரீச்சிங் தான். பிரசங்கம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சாலே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணால் ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு பாப்புலரிட்டி கிடைக்குது. அதனால் பிரசங்கம் பண்ணதிலே இறங்கிட்டாங்க. நம்ம நேரத்துக்குரிய செய்தியில் இருக்கவங்க எல்லாருமே ப்ரீச்சிங் ப்ரீச்சிங் தான், ப்ரேயிங் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய சபையில் அதிக ஜபம் இருக்கு. அதனால் நான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன், அவங்கெல்லாம் எவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே. ஆண்டவரே ஆவியை ஊற்றும், ஆவியின் மழை பெய்யட்டும்னு சொல்லி அந்த வில்லியம் சிமோர் என்கிறதானே அந்த மனுஷனுடைய ஜபம் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோசக்காரங்களுக்கெல்லாம் ஃபாதர் ஆஃப் பெந்தேகோஸ்தாக ஆண்டவர் அவரை மாற்றினார். அதே போல் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் வேர்டு தந்திருக்கிறார். அந்த ப்ராமிஸ் வேர்டை வச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோசே ஜெபிப்பதுக்கு பதிலாக அவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஜனங்கள்கிட்ட இருக்கிறதான பேட் நேச்சர். நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது பொறுமையாக அமைதலாக இருந்து ஜெபமணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு சோதனைகள் வரும் பொழுது ஏதோ நம்ம வந்து சிக்கலில் மாட்டி இருக்கும் பொழுது பேசாமல் ஜெபம் பண்ணுவது பெஸ்ட். அப்படி ஜெபம் பண்ணோம் என்றால் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நாளைக்கு பதில் கிடைக்கும். ஜெபம் வந்து வீணா போகாது. அதனால நம்ம வந்து ஜெபிப்பதுக்கு பதிலாக, இந்த மோசஸும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஜெபிப்பதுக்கு பதிலாக அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் தப்பான காரியம். இப்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அதே போல நமக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். நமக்கு ஹீலிங் தேவை. வியாதி வந்த வரும் பொழுது தான் ஹீலிங் எவ்வளோ முக்கியம்னு தெரியும். பணத்தை விட சுகந்தான் முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். அது வராத பட்சத்தில் தெரியாது. சுகத்தினுடைய அருமை அப்போ தான் தெரியும். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்து வந்து ரொம்ப அவசியம். அதனால ஆண்டவர் நமக்கு ஹீலிங்கை குறித்து நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். நமக்கு ப்ராஸ்பெரிட்டியை குறித்து ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுத்து ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். மேரேஜை பற்றி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கிறது. மேரேஜ் நடப்பதை குறித்து பேட்டர்ன்ஸ் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கற்பத்தின் கிடைப்பதற்கும் நிறைய ப்ராமிஸ் வேர்டு இருக்கு. இப்பொழுது இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். இப்பொழுது அந்த ப்ராமிஸ் எல்லாமே நிறைவேறும். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதைத்தான் கிளைம் பண்ணணுமே ஒழிய முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனப்பான்மை அவசியமா இருக்கு. எனக்கு ஏன் இது வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த சிக்கல் வந்துச்சு அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து ஜெபம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அதனால அருமையானே கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, உங்களை வந்து உங்களை வழி நடத்துக்கு என்னுடைய தூதனை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை கொஞ்சம் வாசித்தா நல்லா இருக்கும். யாத்திராமை 23:20 வாசிக்கலாம்.
வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன்.
இதோ ஒரு தூதனை உங்களுக்கு முன்பே அனுப்புகிறேன். ஏனென்றால் வழியிலே உங்களை பாதுகாக்க வேண்டும். Behold, I send an angel before thee to keep thee in the way and to bring thee into the place which I have prepared. உங்களுக்காக ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்துக்கு இதோ போகும் வரைக்கும் இதோ ஆண்டவர் வந்து உங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு அங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் முதலாம் யாத்திரை. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வாழ்ந்தாங்க 400 வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து. இப்பொழுது மோசஸ் மூலமாக அவங்க எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வனாந்திரத்துக்கு வர்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க பிரயாணம் பண்ணி யோர்தானை தாண்டி அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு போகணும். பாலும் தேனும் ஓடுகிற ப்ராமிஸ் லேண்டுக்கு போகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு முன்னே செல்லி உன் வழியிலே உன்னை பாதுகாப்பார். உனக்கு ஆபத்து ஏற்படாதபடி உன்னை பாதுகாப்பார். உன்னை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் இன்னைக்கு நீங்கள் தேர்ட் எக்ஸடஸில் வந்திருக்கிறீங்க. இதை யார் ரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்குது. இதை பிரசங்கத்தை வந்து சரியாக கவனிக்காமல் அதை ரியலைஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அதை சிந்திக்கணும். கர்த்தருடைய கிருபையினால் போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுத்த பிரசங்கத்தை நான் 5 நாள் வரைக்கும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஜெபம் பண்ணி அதை தியானம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மெசேஜ் எப்படி ஆரம்பித்து எப்படி முடித்தேங்க. ஒவ்வொரு வாரம் கொடுக்குற செய்தியை அந்த வாரம் முழுசும் நீங்கள் தியானம் பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நானும் ஒரு விசுவாசி தான். ஆண்டவருடைய பார்வையில் நானும் ஒரு விசுவாசி. நானும் பரலராஜ்யம் போகணும். நான் அதை அப்ளை பண்ணி பார்க்குறேன். நான் பண்ணுற பிரசங்கத்தை எனக்கே நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதனால் இப்பொழுது நம்ம 3வது யாத்திரையில் வந்திருக்கோம். கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். 1963 பிப்ரவரி 23 28 தேதி கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். வெளிப்படுதல் 10:1 என்ன வாசிக்கிறோம்? பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். The mighty angel came down from heaven. அதுதான் 7 seal. இதைத்தான் வந்து மற்றவங்க விசுவாசிக்கலை. மேகசம்பம் ஒரு அடையாளம்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார். அது 7 முத்திரை. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட் என்று மற்றவங்க பிலீவ் பண்ணல. அதான் பார்ட் வேர்டு. நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் இருக்கிறோம். பார்ட் வேர்டில் இருக்கவங்க ரேப்சரில் போக முடியுமா? ஒருத்தர் கூட போக முடியாது. ஒரு சபைக்கு 500 பேர் வந்தாங்கன்னு அவங்க பெருமை பாடலாம். 500 பேரில் ஒருத்தர் கூட போக முடியாது. ஏன்னா வெளிச்சம் இங்கேருந்து இங்கே வந்துட்டு, இங்கே இருந்தாங்கன்னா இருட்டில் தான் இருப்பாங்க. அது முன்னேறிட்டு வந்துட்டு பாட்டு வேட்லேருந்து ஆண்டவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்துட்டார். இவங்க அங்கே பாட்டு வேட்ல இருந்தால் அங்கே வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இல்லைன்னா அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. அவங்க ரேப்சரில் போக முடியாது. அதனால் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தாலே பெரிய அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, நீர் இறங்கி வந்திருக்கிறீர், என்ன பாதுகாக்கணும், என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். எங்கே சேர்க்கணும்? நம்ம ரேப்சரில் போகணும். செத்தா 6 பரிமாணம் போகணும். ஒருவேளை சாவு முன்னால் வந்துட்டுன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒருவேளை நமக்கு முன்னால் வந்துச்சுன்னா அடுத்த செகண்டு நம்ம 6 பரிமாணத்தில் இருப்போம். இப்போ பென்கேம் அங்கே போயிட்டு வந்தார், அந்த இடத்துல இருப்போம். அல்லது ரேப்சர் வந்துச்சுன்னா நம்ம மறுரூபமாக்கப்பட்டு கண்ணிமை பொழுதில் மேலே எடுத்துப்போம். இதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வது தான் இதுதான் வில்டர்னஸ், வனாந்தர ஜீவி. இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். அவங்க கூட இருந்தது போல அவர் நம்ம கூட இருக்கிறார். இதோ அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார். ராப்சர் வரைக்கும் பாதுகாத்து அங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்கது அவர் பொறுப்பு. அடுத்தபடியாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், கர்த்தருடைய தூதனானவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கு. 25 வசனத்தை வாசிக்கலாம்.
உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தை உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
I will take sickness away from the midst of thee. வியாதியை உன் நடுவிலிருந்து விலக்குவார். இது சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நான் தேர்ட் எக்ஸடஸ்ல வந்திருக்கிறேன், எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். நான் 3 யாத்திரையில் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு முன் சொல்லுகிறீர். என்ன அங்கே கொண்டு போய் சேர்க்கறது உம்முடைய பொறுப்பு. இப்பொழுது இந்த பாதையில் எனக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. எனக்கு வியாதி நீங்க வேண்டும். ஆண்டவரே, நீ வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். எவ்வளோ பக்தியாக இருந்தால் கூட ஃபெய்த் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நல்லா இருக்கிறவங்களுக்கும் வியாதி வருது. என்ன தான் விசுவாசத்தில் இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. ஒவ்வொரு நாளும் என்ன அறிக்கை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. நான் தினமும் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பைத்தியமா? நான் அறிக்கை பண்ணால் எனக்கு ஆசீர்வாதம். நீங்கள் அறிக்கை பண்ணாமல் உம்முனையே இருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற பிரசங்கத்தை ஜபத்தில் அறிக்கை பண்ண உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. அதுக்கு நீங்களே காரணம். அதனால் நம்ம சொல்லணும், ஆண்டவரே, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீர். கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். அன்னைக்கு நீர் செய்தீர், இன்னைக்கு எனக்கு செய்யும். வியாதி போயிருமே. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அடுத்த பிறகு என்ன சொல்கிறார்? அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன்.
கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. கர்ப்பம் விழுகிறதுன்னா அபார்ஷன் ஆகுறது. அவங்க நல்லா இருந்துச்சு, கலைஞ்சி போச்சு, கர்ப்பம் கலைஞ்சி போச்சு அப்படிம்பாங்க. வெயிட்டு தூக்கணும், அது வேலையே செய்யக்கூடாது, வீட்டிலே படுத்தே கிடக்கணும், இப்படி சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் படுத்தே கிடந்தாலும் வேலையை செய்யாட்டாலும் உங்களுக்கு ஆண்டவர் தரலன்னா கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் நமக்கு சொல்லலை. கற்பம் விழுந்து போகாது, அங்கே வந்து அபார்ஷன் ஆகாது, கற்பம் கலையாது, மலடி இருக்க போறதில்லைன்னு சொல்லி இருக்கிறார். ஏன் இந்த வசனம் சொல்லிக்க ஆண்டவரே, நான் தேர்டு எக்ஸ்ட்ரா பிரசன்ட் யுவர் டோக்கன் வித் யுவர் பிரேயர் என்று இதான் டோக்கன். இந்த டோக்கனை நீங்க ஜபத்தில் சொல்லுங்க, சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும். எவ்வளவு காலம் விசுவாசியா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபெய்த் வர மாட்டேங்குது. அவங்கள்ட்ட தான் மிஸ்டேக் இருக்கு, அவிசுவாசமே அதுக்கு காரணம். கேட்குற பிரசங்கத்தை பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை அப்ளை பண்ண தெரியாது. அதுக்கு அவங்க டைமும் கொடுப்பதில்லை. அதனால என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ உனக்கு ஜெயம் கிடைக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, அடுத்த வசனம்,
எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன்.
I will make all their enemies stand their backs unto thee. உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் கலங்கடிச்சு அவங்க உன்னை பார்த்து ஓடுவாங்க, முதுகு காட்டுவாங்க. ஒருத்தரும் உன்னை ஜெயிக்க முடியாது. இதை சொன்னோம்னா ஒருத்தரும் நம்மளை ஜெயிக்க முடியாது. வசனம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அதே மாதிரி வந்திருக்கோம், நான் தேர்ட் எக்ஸஸில் வந்திருக்கோம், நீர் இறங்கி வந்திருக்கிறீர், மேகத்தில் வந்திருக்கிறீர், இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறீர், நாங்கள் செவன் சீலில் இருக்கிறோம், ஆண்டவரே இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீர். 23:20 கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கிறார். இப்போ அதை செய்ய ஆண்டவரே, நீ செய்ய போகிறதுக்காக சோத்துறோம், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க, நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க. சாபனத்துக்காரன் எவ்வளவு ஃபெய்த்தை பேசுறான். அவங்கெல்லாம் அப்ளை பண்றதுக்கு அவங்களுக்கு டோக்கன் இல்லை. உங்களுக்கு நீங்க அந்த செய்தியில இருக்கும் பொழுது அந்த பிரசன்ட் யுவர் டோக்கன் வித் யுவர் பிரேயர், நீங்க வந்து அதை செய்யும் பொழுது உங்களுடைய டோக்கனை நீங்க காமிச்சிங்கன்னா உடனே ஆண்டவர் கிராண்ட் பண்ணுவார. இந்த ப்ராமிஸ் வேர்ட்லாம் இருக்கு, உங்களுக்கு இறைச்சி தருவேன்னு சொல்லும் பொழுது அதை ரிமைண்ட் பண்ணாம முறுமுறுக்கிறாங்க, அது இல்லையே இது இல்லையே, உடம்பு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. சிலருக்கு வாழ்நாள் முழுசும் உடம்பை பற்றி பேசுறது தான். ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் உடம்பை பற்றியே கேர் பண்ணக்கூடாது, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீர் சுகத்தை தர வேண்டும். அதனால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சிலருக்கு வியாதி இருக்கும். அதுக்கும் வசனம் இருக்கு, உபாகமம் 7:15, கத்தர் சகல நோய்களையும் உண்ணமிட்டு விளக்குவார். எல்லாத்துக்கும் ப்ராமிஸ் இருக்கு, அதை சொல்ல வேண்டிதானே, வாயினால அறிக்கை பண்ணா ஆண்டவர் அதை வந்து வெளியரங்கமான பலனை தருவாரு. அதனால இவங்க ப்ராமிஸ கிளைம் பண்ணாதபடி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசையும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான், அவனும் என்ன இருக்கு மிஞ்சின பாரமா இருக்கு, இவங்களெல்லாம் நான் தான் பெத்தனா ஆண்டவரே என்று சொல்லி அவனும் ஒரு மனுஷனாக இருப்பதனால முறுமுறுக்கிறான். இதான் ஒரு குரூப்பாக பீப்புள் எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் மனஸ்தாபப்படுவாங்க. இன்னொருத்தர் வந்து எதையும் கேர் பண்ணாமல் ஜெபம் பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணி பெற்றுக்கிட்டே போவாங்க. நான் அந்த குரூப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போங்க, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டு போங்க, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், அவரை பிடிச்சனா எனக்கு எல்லாமே சரியாயிரும். நீங்க எனக்கு விரோதமா கலகம் பண்ணாலும் உங்களை நான் ஜெயிப்பேன், எனக்கு வார்த்தை இருக்கு. யாரு கலகம் பண்ணாலும் அவங்கள ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கா எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஆண்டவருடைய சிந்தையிலேருந்து கொண்டு இந்த மனாந்திர ஜீவியத்தில் எல்லாமே வரும். எல்லாமே வரும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறது. நம்ம அதை ஜெயிச்சு கடைசியில் ராப்சரில் போய் பங்கு பெறும். ஹல்லேலூயா. இதுதான் காட்ஸ் பிளான். யார் யார் இதை ரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க போயிடுவாங்க. ரியலைஸ் பண்ணாங்க இங்கே புலம்பிட்டு கிடக்கணும், கடைசியில் கைவிடப்படவும் செய்யணும். என்ன நிர்பாகியமான ஜீவியம். ஒரு பிரசங்கத்தை காதை கொடுத்து நல்ல மாதிரி கேட்கறது இல்லை. அதனால் சில நேரங்களில் எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஜனங்கள் வந்து நம்ம இவ்வளோ ப்ரீச் பண்ணுறோம், கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க. அதனால பாருங்க, கத்தர் என்ன செய்யாரு, நமக்கு ஒரு ரோட் மேப் வச்சிருக்கிறார். பென்கான் விதமாக சொல்றார், God has a map. He has provided way for us go home to glory. நம்ம வந்து என்ன தொட்டில் இருந்து நம்ம வந்து பரலோராஜ்யம் போகும் வரைக்கும் நமக்கு ஒரு ரோடு மேப் வச்சிருக்கிறார். God is பர்ணா 56:5-27 The Bible is the road map from cradle to the grave and to heaven. இந்த பைபிள் வந்து ரோட் மேப் ஆயிருக்கிறது. அது தொட்டில் இருந்து இதோ நம்மளை வந்து அந்த பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நமக்கு ரோட் மேப் ஆண்டவர் போட்டிருக்கிறார். த பைபிள் வாஸ் புட் ஹியர் ஃபார் கரெக்ஷன். இட் இஸ் அ ரோட் மேப் ஃப்ரம் மார்ட்டல் டு இம்மார்டிலிட்டி. இது அழிவிலிருந்து அழியாமைக்கு இந்த பைபிள் நம்மளை கொண்டு செல்லுது. அது ஒரு ரோடு மேப்பாக இருக்கிறது. இன்னும் நிறைய சொல்றார் பென்கன் தன்னுடைய செய்தியில், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணால் நிறைய சொல்றார். யூ ஹாவ் டு கோ டு ஃபைண்ட் காட் இன் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தனிப்பட்ட ஜீவியத்தில் நீங்கள் இயேசுவை காண வேண்டும். உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதனால இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அவருக்கு ஒரு ரோட் மேப், கல்வாரி வரைக்கும் போகணும், அவருக்கு ஒரு ரோட் மேப் போடப்பட்டிருந்தது. சாத்தான் வந்து எல்லாத்தையும் உமக்கு தாரன்னு சொல்லும் பொழுது அவர் காம்ப்ரமைசிங் ஆகலை. அவர் வசனத்தை சொல்லுகிறார், அந்த வார்த்தையின்படி தான் அவர் போயிட்டே இருக்கிறார். அதே போல நமக்கு ஒரு ரோட் மேப்பு. என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நான் வந்து இன்னைக்கு 5th stage வருகிறேன். ஒரு பாஸ்டர் என்ன ஸ்டேஜ் வர்றாரோ அதுதான் சபையும் வரும். பாஸ்டர் அந்த ஸ்டேஜ் வரலன்னா சபை அதுக்கு வராது. பிறந்ததுலேருந்து 1954 1974 வரைக்கும் சிஎஸ்ஐ, 74 1985 11 பெண்டேகாஸ்டல். அதுக்கு பிறகு என்ன சொன்னால் இங்கே 85 2013 28 பாத்வேர்டில் இருக்கிறேன். 28 இந்த எல்லா பாஸ்டரோடும் ஐக்கியப்பட்டு எல்லா சபைக்கும் போய் எல்லாரோடும் ஐக்கியப்பட்டு பாத்வேர்டில் இருக்கிறேன். 2013 இன்னைக்கு 2016 வரைக்கும் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கோம், 4th stage. இப்போ 2026 பெர்ஃபெக்ஷன் போகிறோம், 5th stage. இதுதான் எனக்கு ஆண்டவர் போட்ட ரோடு மேப். நான் அந்த மேப்பை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ தான் ஆண்டவர் கண்டுபிடிக்க உதவி செய்திருக்கிறார். அதை என்னுடைய பர்சனல் டெஸ்டிமோனியில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அந்த சபையை கொண்டு போகிறேன். இந்த சபை 5th stage வரணும். பசுத்த ஆவியானவர் அப்படி கொண்டு செல்லுகிறார். நீங்கள் அதெல்லாம் வந்து கேர் பண்ணலன்னா என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நான் பேசாமல் போயிட்டே இருப்பேன். நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணால் நீங்களும் வரலாம். ஆனால் நான் வந்து உலகத்தோடு காம்ப்ரமைசிங் ஆக முடியாது. என்னை ஆண்டவர் 5th stage, இன்னொரு ஸ்டேஜ் உண்டா? கிடையாது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது எனக்கு போட்ட ஒரு ரோடு மேப். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரோடு மேப் போட்டிருக்கிற, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோடு மேப் ஆண்டவர் போட்டிருக்கிறார். அழிவிலிருந்து அழியாமைக்கு போகுது. தொட்டிலிருந்து ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் வந்து நமக்கு காண்பிச்சு அங்கே வரைக்கும் போகிறதுக்கு வரைக்கும் பண்ணியிருக்கிறார். அதுதான் பெரிய சந்தோஷம். அநேக 1000 பொன் வெள்ளியை பார்க்கலாம். இது மேலானது. இந்த ஜீவியம் அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஜீவியம். இப்படி ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரே அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷப்படாதபடி அவங்க அது இல்லையே இது இல்லையே உனக்கு தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கனே, கிளைம் பண்ணு, வாங்கிக்க, பொறுமையாக காத்திருந்து வாங்கிக்க, அந்த வேலை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வரும், என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னார். இதோ உடனே வேலை வந்துட்டு தண்ணீர் திராட்சரசமாக மாறிடுச்சு. அதனால் நம்ம காணாத நம்பினோமாயில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். Romans 8:25 வாசிக்கிறோம், இவங்க கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தா ஆண்டவர் காடையை தந்திருப்பார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இறக்கத்துக்காக கெஞ்சினா கிடைச்சிருக்கும். ஏன் முறுமுறுக்கணும்? இதுதான் ஜனங்களுடைய ஜீவியம். எல்லாருடைய அவிசுவாசங்கள், எல்லாருடைய இதோ புத்தி தடுமாற்றங்கள்லாம் எனக்கு அதிக வைராக்கியத்தை ஏற்படுத்து. என்ன பண்றது, எனக்கு வைராக்கியம் ஜாஸ்தி வருது, வார்த்தையில வைராக்கியம் ஜாஸ்தி வருது. அதுதான் கடந்த சில வாரங்களாக ரொம்ப கடினமா பேசியிருக்கேன். அதனால அருமையானவளே, நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரும் நம்மளை இந்த ஜீவியத்தை கொண்டிருக்கிறார், மெசேஜா தகவல கொண்டிருக்கிறார், இது வரைக்கும் லீட் பண்ணி இருக்கிறார். இந்த வழியில நமக்கு இந்த பிரயாணத்துல இந்த உலக வாழ்க்கை ஒரு ஜேர்னி ஆயிருக்கிறது. இந்த ஜேர்னியில நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அந்தந்த பீரியட் வரும் பொழுது நமக்கு தருவார், எல்லாமே தருவார், எல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். நீங்க இதுவரைக்கும் நீங்க கிளைம் பண்ணா எல்லாத்தையுமே பெற்றிருக்க முடியும். அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மோசையை பார்த்து இந்த 23 வாசிக்கலாம், 2:11-23.
அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய்.
கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, இஸ் தி லார்ட்ஸ் ஹேண்ட் வாக்ஸ்டு ஷார்ட். நீ வந்து என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை இப்பொழுது நீ காண்பாய். Thou shall see now whether my words shall come to pass and to thee or not. அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே வந்து, ஏ தேவன் வந்து கிரியேச்சர், அவர் சிஷிகர் என்று பார்க்காதபடி அவன் கிரீச்சரை பார்க்கிறான். எப்படி காடை வந்து, அவ்வளோ காடை இருக்குதா உலகத்திலே, அவ்வளோ காடை இருக்குதா? ஒவ்வொருத்தனும் 2-2 காடை சாப்பிட்டாலும் 20 லட்சம் பேருக்கு 40 லட்சம் காடை தேவை. 2-2 சாப்பிட்டாலும் சிலர் 2க்கு மேலே சாப்பிடுவான். அப்படின்னா 40 லட்சம் காடைகள் எங்கே இருக்கும்? அதுவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் கண்டினியூஸாக தருவேன் அப்படிங்கிற இங்கே காடைகள் முதல்ல உலகத்திலே அது இருக்கா அப்படின்னு அவன் வந்து சிருஷ்டிப்பை பார்க்குறானே, ஒரே சிருஷ்டிகர்த்தரை பார்க்கல. அவர் கிரியேட்டராக இருக்கிறார், அவர் ஆம்னிபொட்டன்ஸாக இருக்கிறார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 53:9 இதை ரசிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. மகன் ரசிக்கப்படணும், மகா ரசிக்கப்படணும், ஊக்கத்தோடு ஜோமன்னா ஏன் ரசிக்கப்பட மாட்டாங்க? அவருடைய கரம் குறுகி போகலை, ரசிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி. தாய் வந்து ஜோம் பண்ணுவதில்லை, அந்த தாய் ஜோமன்னா அவங்க பிள்ளைகள் ஏன் சீர்கட்டு போகுது? வெளிய பக்தி இருக்கும், உள்ளுக்குள்ள ஜபம் இருக்காது, உள்ளுக்குள்ள விசுவாசம் இருக்காது, நல்ல ஒப்பு கொடுத்தல் இருக்காது, தேவையில்லாத பேச்சுகள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து என் மகன் ரட்சிக்கப்படணும்னு ஒரு ஆத்ம பாரம் இருந்தா ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகல, சுகமாக்க கூடாதபடி அவர் இல்லை, அவர் சுகமாக்குவார், அவர் ஐஸ்வர்ய சமனாக அபண்டன்ஸா தருவார். 40 லட்சம் அவர் காடைகளை அவர் வந்து தர முடியுமா? தர முடியும். ஹல்லேலூயா. எனக்கு வந்து சில க்ரோஸ் தேவைப்படுது, தர முடியும். எனக்கு சில லேக்ஸ் தேவைப்படுது, தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதா? யோவான் சுவிசேஷத்தில் 6:5-13 வரைக்கும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் வந்து ரொம்ப குயிக்காக போயிட்டுருக்கு. ஆண்டவர் வந்து அங்கே 5,000 புருஷர்கள் வந்திருக்கிறாங்க பிரசங்கத்தை கேட்பதுக்கு, பெண்கள் அதை விட அதிகமாக இருக்கும், பிள்ளைகள் அதிகமாக இருப்பாங்க, மொத்தம் வந்து அவங்க வந்து ஒரு 15,000 பேர் கிட்டத்தட்ட இருக்கலாம். இந்த 15,000 பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது எங்கே கொள்ளலான்னு அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குறார். பிலிப்புவை டெஸ்ட் பண்ணக்காக கேட்குறார். அதனால் பிலிப்புவை பார்த்து இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அவனுக்கு அவர் செய்ய போகிறது அவருக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து அவனை சோதிப்பதுக்காக அவனுடைய ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். 6 வாசிக்கலாம்,
தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டான்.
அவர் செய்ய போறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி அவன் என்ன பதில் சொல்றான்னு பார்க்கிறார். அவன் சொல்றான், 200 பணத்துக்கு நம்ம வந்து அப்பத்தை வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் கூட அவங்க எடுக்கிறதுக்கு இந்த ராப்போஜனத்தில் நம்ம ஒரு சின்ன பிச்சு கொடுக்குறோம், அதே மாதிரி எடுத்தா கூட போதாத. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடக்கூட 200 பணத்துக்கு அங்கே ஆகாரத்தை வாங்கினாலும் அப்பத்தை வாங்கினாலும் கொடுக்க முடியாது. அப்பொழுது என்ன சொல்ற அந்திரேயா சொல்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கான், 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களையும் வச்சுருக்கான், அவங்க அம்மா அவனுக்கு லஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு, அதுதான் நம்மகிட்ட இருக்க வழிய, வேற யார்ட்டையும் சாப்பாடு ஆகாரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு, அவரை ஆசீர்வதிக்கிறார். பின்பு ஆண்டவர் 12 சீஷர்களை பார்த்து அதை கொடுக்குறார். எல்லாரும் 50 பேராக லைனில் வரிசை வரிசையாக உட்கார்றாங்க, எல்லாரும் சாப்பிட்டு மீதி 12 கூட கிடச்சி. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இவன் மோசே சொல்கிறான், எப்படி எல்லா ஆடு மாடுகளையும் மீன்களையும் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பாடு பண்ணாலும் பத்தாதே. அதே மாதிரி தான் அந்த இங்கே பிலிப்பு சொல்கிறான், அது ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ், இது செகண்ட் எக்ஸடஸ், நம்ம தேர்ட் எக்ஸடஸில் இருக்கோம். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு ஆசீர்வதிக்கும் பொழுது மீதியான துணிக்கைகள் கிடைத்தது. ஹல்லேலூயா. அதே போல் என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதாங்கிறத இன்னைக்கு நீ பார்க்க போற. கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்குன்னா அந்த ப்ராமிஸ் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஏதாவது கேட்கணும்னா ப்ராமிஸ் இருக்குது. அந்த ப்ராமிஸை நம்ம கிளைம் பண்ணும் பொழுது பொறுமையாக காத்திருந்து நம்ம அதை பெற வேண்டும். ஆண்டவர் இந்த ஜேர்னி, இந்த உலகம் ஒரு ஜேர்னி, இந்த ஜேர்னி துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும், கிராடில் டு ஹெவன், அது வரைக்கும் ராப்சர் வரைக்கும் உங்களுக்கு எல்லா தேவையும் நானே சந்திப்பேன் சொல்லும் பொழுது, அவ்விதமாக பிராமிஸ் பண்ணி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ரோட் மேப் இருக்கு. அந்த ரோட் மேப்ல கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார், அவர் நமக்கு எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவார். நம்முடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்கும் பதில் உண்டு, அவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிக்க வேண்டும். டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தா அந்த ரிப்போர்ட்டையே சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லாட்டில் சில ஓல்டு லேடிஸுக்கு ஆனாவுனா கூட தெரியாது, ஆனால் டாக்டர் சொன்னால் கரெக்டாக சொல்லுவாங்க. அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கே ஒன்றும் தெரியாத போல எனக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா படிப்பறிவு இல்லாதவங்க ஓல்டாக இருக்கிறாங்க, டாக்டருக்கு சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க, எனக்கு புரியாது அவங்களுக்கு டாக்டர் சொல்கிறது புரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்களே. அதான் டாக்டர் சொல்கிறத அப்படியே விலாவாரியாக பிடிச்சிக்கிடுவாங்க. இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை வேர்ட் பை வேர்டாக தியானிக்க மாட்டாங்க. அது மேலே நம்பிக்கை வராமல் டாக்டர் ரிப்போர்ட் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா எப்படி சுகம் கிடைக்கும்? ஒரு டாக்டர் சொன்னான் இப்படி சொல்லுவான், இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவன் அதுக்கு மேலே சொல்லுவான். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறது சொல்லட்டும், நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது அதை விசுவாசிப்போம். ஒரு வசனத்தை பிடிச்சா போதும், நிறைய ப்ராமிஸ் இருக்குது, ஒரு ப்ராமிஸை பிடிச்சா போதும், வியாதியெல்லாம் நீங்கி போகும். அதை பிடிக்க தெரியாது, டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை கரெக்டாக சொல்லுவாங்க, ஒரு பாயிண்ட் விட மாட்டாங்க. டாக்டர் சொன்னது அப்படியே மனசில் பதியும், ஆனால் ஆண்டவர் சொல்கிறது மனசில் பதியவே செய்யாது, அறவே பதியாது, அதனால் சுகம் கிடைக்காம போகுது. இப்பொழுது என்ன இது கர்த்தர் சொல்லுகிறார், நடக்குதா நடக்கலையா எப்படி செய்வார் நமக்கு தெரியாது, ஆனால் அவருடைய வார்த்தை நிறைவேறு அதுதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்கள், 11:31-32 வாசிங்க.
அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது.
இதோ பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்படும். அந்த காற்று எங்கிருந்து புறப்படுது? கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுது. கர்த்தரிடத்திலிருந்து and there went forth the wind from the Lord and brought quails from the sea. அது சமுத்திரத்திலிருந்து காடுகளை அடித்து கொண்டு பாளையத்தை சுற்றிலும் இங்கே 2 முழ உயரம், 2 முழ உயரம்னா 3 அடி, 1 முழம்னா 1.5 அடி, அதில் 3 அடி உயரத்துக்கு பாளையத்தை சுற்றிலும் அது கிடக்குது. அப்படியே கழுகு விழுந்து துடிச்சுக்கிட்டு அப்படியே உயிரோடு கிடக்குது, அப்படி பறக்காது ஆனால் அப்படி கிடக்குது, எல்லாம் கரெக்டாக அடிச்சுட்டு அப்படி இப்படி இப்படி கிடக்கு. இவங்க போயிட்டு அதை எடுக்க வேண்டியதுதான், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். காடை வந்து ஆரோக்கியமான ஆகாரம், ரொம்ப ஆரோக்கியமான ஆகாரம்னு இங்கே நியூஸில் சொல்கிறாங்க. அதனால் அந்த காடைகள், அந்த காலத்தில் இந்த காடைகள்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அதெல்லாம் அந்த காடைகள் எல்லாமே வந்து அப்படியே பாளையத்தை சுற்றி இருக்கும் பொழுது இவங்க வேட்டையாடி காடையை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வில்லை வச்சு அம்பை விட்டு ஒன்று ஒன்றா அடிக்கிறது இல்லை, இவனுக்கு அப்படியே கிடக்குது, போயிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு வர வேண்டியதுதான். அதை வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் பக்கத்திலேயே கொண்டு போட்டிருந்தார். ஒரு காற்று வந்தது, கத்தடத்துலேருந்து ஒரு காற்று வந்து அது என்ன செய்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அங்கே போட்டுட்டு. பென்னம் காட் ப்ரொவைடிங் ஹீலிங் என்ற செய்தி 54 வருஷம் 7 மாதம் 19 கொடுத்த செய்தியில், த கிரியேச்சர் வென் தே ஹேட் நீட் மீட், அவங்களுக்கு மீட் தேவைப்பட்ட பொழுது, காட் காஸ்ட் எ விண்ட் டு ஃப்ளோ ஃப்ரம் சம்வேர் அவுட் ஃப்ரம் த சி and they came quills in, they didn't even have to hunt them, avangal adai vettayadi pidikka vendi avashyam illa, they just picked them up and eat the quills, but kaalai eduthu samachi saapida vendidha. I believe he is God that will provide food for them, aandavar avangalukku aagaarathai kodukkarar, enendral avar devanai irukkar, he created those quills, aandavar and the அந்த காடைகளை சிசித்தார். அந்த விண்ட் என்னன்னா, கேன் சென்ட் த ஹோலி ஸ்பிரிட் இன் ஹியர், ஆண்டவர் பர்சுத்தாவியை அனுப்புகிறார். விண்ட் வந்து பர்சுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது. யூ ப்ரொவைடட் ஃபார் தம் ஃபுட் அலாங் த ரோடு அன்டில் தே காட் இன் த நியூ லேண்ட், அவங்க வந்து அந்த புதிய அந்த தேசத்துக்கு போகும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு இதை மன்னாவையும் காடையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. A beautiful picture of the church today on its road to glory. நம் மகிமை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் God will supply all your needs. Hallelujah. அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு விந்த அனுப்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை கொண்டு வருவார். Hallelujah. Jehovah had caused a great wind to blow and quails come into the camp by thousands. ஆயிரக்கணக்கில் குயில்ஸ் வந்தது. அதனால் ஹீஸ் ஜெகோவா த கிரியேட்டர், ஹவு தட் ஹீ வுட் கிரியேட் குயில், அவர் குயிலை அங்கே சிருஷ்டித்தார். அவர் சொன்னார் என்றால் அது அங்கே இருக்கும், அங்கே அதை கொண்டு போட அவர் வல்லவராக இருக்கிறார். அதே ஆண்டவரை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார், அவர் ஜெகோவா ஜெரே, அவர் இன்னைக்கும் ஜெகோவா ஜெரேயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பிரசனத்தை கேட்டுட்டு அப்படியே மறந்து போயிடக்கூடாது, ஊர் கதைகளை பேசக்கூடாது, இதை கொஞ்சம் போய் தியானித்து பார்க்கணும். மாடு வேகமாக புல்லை சாப்பிடுது, பிறகு படுத்து கிடந்து அசை போடுது, அப்போ ஒவ்வொரு ஆகாரத்தையும் வெளியே கொண்டு வருது, வாயில் கொண்டு வந்து திருப்பி அதை சவைக்குது. இது எங்கே சாப்பிட்டோம்? இந்த புல் அந்த இடத்துல சாப்பிட்டோம், இந்த அந்த தலையை எங்கே சாப்பிட்டோம், அது இங்கே சாப்பிட்டோம், ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் சாப்பிட்டோம், அதை நினச்சி நினச்சி அசை போட்டு அது திருப்பி உள்ளே அனுப்புது. மாட்டுக்கு 4 இறப்பை இருக்குது, 2 வந்து சாப்பிட்டுலாம் போய் சேருது, பின்பு 2 அசை போட்டு இன்னொரு 2 இறப்பைக்கு போகுது. அதே போல் மாடு போல் நம்ம என்ன செய்யணும், இங்கே வேகமாக வசனத்தை கேட்டுட்டு வீட்டில் போயிட்டு நம்ம படுக்கையில் நம்ம ஜபத்தில் அதை தியானித்து என்ன பாயிண்ட்லாம் பாஸ் சொன்னார், எத்தனை பாயிண்ட் சொன்னார், இதெல்லாம் வந்து அப்படியே நினச்சி பார்த்து என் வாழ்க்கையில் என்ன வரணும், என் வாழ்க்கையில் அது வரணும் ஆண்டவரே சொன்னீங்கன்னா அதுதான் ஆசீர்வாத பிறகு வழி, வேறு புது வழி கிடையாது. பாஸை தொட்ட உடனே வியாதி பெறணும் அப்படின்னு அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹீலிங்கை நம்ம வந்து எதிர்பார்க்கலை, நம்ம வார்த்தையை விசுவாசித்து பெறணும். அதுதான் காட்ஸ் வே. இதனால பாருங்க, அவர் ஜெகவா ஜெரே, எல்லாம் வந்து நடந்துச்சா, நடந்துச்சு. கர்த்தருடைய கை குறுகவில்லை, இன்றைக்கும் கர்த்தருடைய கை குறுகவில்லை. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வரும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் கிடைக்கும், அபண்டன் பிளஸ்ஸிங், அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் நமக்கு தெரியாது, மனாந்தரத்தில் எப்படி வரும், எங்கிருந்து வரும், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க பெற்ற அபிஷேகம் அந்த அனாய்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இதோ உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உண்டு. ஹலலுயா. கடைசியா சொல்லிட்டு முடிச்சிட போறேன். எண்ணாகமம் 11:33-34 வாசிக்கலாம்.
தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான்.
பாருங்க, காடை கிடைச்சி எல்லாம் சாப்பிட்டாங்க. 20 லட்சம் ஜனங்கள் சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் மட்டன் தான், எல்லாரும் வீட்லயும் மட்டன் தான். இங்க நம்ம எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சிக்கன், ஏதாவது ஒரு கல்யாணத்துல தான் மட்டன் பிரியாணி இருக்கும். பொதுவா எங்க போனாலும் சிக்கன் தான். ஜனங்கள் சிக்கனை சாப்பிட்டு பழகிட்டாங்க. அதனால் சிக்கன் வந்து விலை கம்மி. இதோ அது ஜனங்களும் பழகிட்டாங்க. எங்கே போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும், எங்கே போனாலும் சிக்கன் பிரியாணி தான். இங்கே வந்து டெய்லி ஈவினிங் காடை, டெய்லி காடை. இப்போ என்ன செய்யுது, முத நாள் வந்த உடனே இவ்வளோ நாளும் சாப்பிடாதவங்க ரொம்ப வேகமாக வந்து கடித்து இழுத்து அவங்க சாப்பிடும் பொழுது பல்லுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு, அவங்க பல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் வாதையை அனுப்பி அநேகர் அங்கே செத்தார்கள் என்று இங்கே ஒரு துச்செய்தியை வாசிக்கிறோம். அவங்கள என்ன சொல்லப்பட்டது, இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினான் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டார். இச்சித்த ஜனங்கள் போட்டிருக்கு. Because they buried the people that lusted. இச்சித்த ஜனங்கள், அவங்க வந்து இச்சித்தாங்க சாப்பிடல. அங்கே வந்து வித்தியாசம் இருக்கு. பொறுமையாக சாப்பிட்டு ருசிச்சு சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டா இச்சிக்கலன்னு அர்த்தம். வேகமாக கடிச்சு இழுத்து ஆக்கு ஆக்குன்னு சாப்பிட்டோம்னா என்ன அர்த்தம்? அது மேலே ஆசை, அது மேலே வெறி, அதில் அப்படி சாப்பிடும். ஏன்னா அவ்வளோ நாளாக அவங்க சாப்பிடல, இறைச்சி சாப்பிடல, ரொம்ப காலமாக சாப்பிடல. திடீர்னு கிடச்ச உடனே அவங்களுக்கு அது மேலே அவ்வளோ வெறி ஏற்பட்டு அவங்க சாப்பிட்றாங்க. இதுதான் இச்சித்த ஜனங்கள். அவங்களுக்கு ஆண்டவர் யார் யார் இச்சித்துக்கிறாங்க, யார் யார் நார்மலாக சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறார். அவருக்கு தெரியும், அவர் டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும். ரேப்சரில் யார் யார் போகணும், யார் புத்தி உள்ள கனியை, யார் புத்தி இல்லாத கனியை, நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு தான் இப்போ ரொம்ப பயந்து நம்ம ஜெபிக்கணும். நான் வந்து புத்தி இல்லாத கன்னியை போல, அவருக்கு தெரியும், டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிப்பார். இப்போ சாப்பிட்றதுல டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்கிறார். யாருக்கு இச்சை இருக்கு, யாருக்கு இச்சை இல்லை. இச்சித்த ஜனங்களை ஆண்டவர் வாதையினால் வாதித்தார். அவங்கெல்லாம் சாப்பிட்டு பல்லுக்கு இடையில் அது இருக்கும் பொழுதே செத்து போயிட்டாங்க அப்படின்னு போட்டது. அந்த மாம்சம் வந்து அவர்களுக்கு விஷமாக மாறி போன மாதிரி மாறி போயிட்டு. அது எப்படி, எதுக்கு அடையாளமாக இருக்குது? இச்சித்த ஜனங்கள். சிலருக்கு பணம் வந்துட்டுனா அவங்கள தலைகாலெலாம் தெரியாது. அவங்க ஏதோ பெரிய பணக்காரங்க மாதிரி ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. பக்கத்து இதில் இருக்கவங்கள மதிக்க மாட்டாங்க. பணம் வந்துச்சுன்னா பெருமை வரும். அந்த பணத்து மேலே வெறி, அது மேலே தீராத ஆசை. செல்வம் என்றைக்கு நிலையாதுன்னு போட்டிருக்கு. சிலருக்கு படிப்பு வந்துச்சுன்னா பெரிய பெருமை. கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான். அவங்களுக்கு பெருமை தலைக்கு மேலே போயிடும். அதான் இச்சித்த ஜனங்கள். படிப்பு படிப்பு படிப்புன்னு உயிரை விடுவாங்க. தாய் தப்பம் படிக்காதவங்களாக இருந்து பிள்ளைகள் ஜாஸ்தி படிச்சுன்னா அவங்களுக்கு பிள்ளையை பற்றி பெருமை வரும். எங்கள் பையன் படிப்புலலாம் குறை சொல்ல முடியாது, எங்கள் பிள்ளைகளை படிப்புலலாம் குறை சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் அப்படி சொல்கிறதுனால அந்த கிரேஸை எடுத்துருந்தார். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்காது. ஏன்னா உனக்குள்ளே பெருமை இருக்கிறதுனால அப்படி ஆண்டவர் செய்கிறார். படித்து பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குவார். அதெல்லாம் படிப்பு மேலே சிலருக்கு. சிலருக்கு சொத்து சுகங்கள் அப்படி வந்துச்சுன்னா அது, சிலருக்கு ஆவிக்குரிய பிரமை வந்தாலும் பெருமை வந்துடும். அவங்க சொந்த வழியில் போவாங்க, அவங்க ப்ரீச்சராக மாறிடுவாங்க. அவங்க வேறு அங்கெங்கெல்லாம் சுற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் அவங்க சொந்த வழியில் போக ஆரம்பித்து ஆத்மாவை கெடுத்து போடுவாங்க. அடங்கி இருக்க அவங்களால முடியாது. அதனால எல்லாமே வந்து நல்லது விஷமா மாறும். காடை ஆரோக்கியமான ஆகாரம் ஆண்டவர் அதை தருவேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. அது என்ன செய்து சிலருக்கு அது விஷமா மாறி போச்சு. அதே போல சிலருக்கு படிப்பை கொடுத்தா, பணத்தை கொடுத்தா, சொத்து சுகத்தை கொடுத்தா, சொந்த வீடை கொடுத்தா, அவங்களுக்கு ஆணவம் ஜாஸ்தி ஆயிரும். எல்லாமே அழிஞ்சு போறது. என்ன ஆசி படித்தாலும், என்ன படிப்பு வந்தாலும் எல்லாமே அழிஞ்சு போகிறது. நித்திய ஜீவன், ஹல்லேலூயா, எட்டர்னிட்டி, அதுதான் விசேஷமாக. அதனால் அதை விசேஷமாக நினச்சா இது நமக்கு ஒன்றுமே தெரியாது, நார்மலாக இருப்போம். அதிகமாக ஆண்டவர் உலகப்புறமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார்னா ரொம்ப தாழ்மையாக இருப்போம். அப்போ இன்னும் அதிக கிரேஸ் கிடைக்கும். இதான் மனுஷங்க. மெசேஜில் வந்தாலும் அதே புத்தி தான் இருக்கும். சிலருக்கு அதை புத்தி தான் இருக்கும். அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளை கரெக்டாக சொல்லும். அதெல்லாம் வந்து தேவனுடைய மனுஷனை வச்சு அதெல்லாம் மேற்கொள்ள முடியாது. உன் பணம் உன்னோடு இருக்கட்டும், எனக்கு கர்த்தர் பெரியவர், அவரை வச்சு நான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எனக்கு அவர் ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதும், என் பட்சத்தில் இருந்தால் எல்லாமே எனக்கு இருந்த மாதிரி அர்த்தம். அவர் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அவரே என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், மோசையோடு இருந்தார். அப்படி பைபிளில் வாசிக்கிறோம். அவர் தான் பெரிய சொத்து, அவர் தான் பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. அதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் அழிஞ்சு போகிறது உலகம். நமக்கு தேவைன்னு ஆண்டவர் தரார். அதில் நம்ம பெருமைப்படுவதுக்கோ, அதில் நமக்கு ஒரு வெறித்தனம் வருவதுக்கோ இல்லை, இவங்களுக்கு அந்த சாப்பாட்டு மேலே வெறித்தனம் வரும் பொழுது ஆண்டவர் வாதையை கொண்டு வந்து அவங்க வந்து என்னச்சாங்க, அங்கே செத்து போனார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அதே போல் ஆண்டவர் நம்ம தேடும் பொழுது ப்ராமிஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் வேண்டிய வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறார். அது எட்டர்னல் பிளஸ்ஸிங். நம்ம எட்டர்னிட்டியை அடையும் பொழுது அடைய வேண்டும். அதுதான் முக்கியம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தருவார். இதெல்லாம் நம்ம கேட்டால் தருவார். இதெல்லாம் அழிஞ்சு போகிறது, அது முக்கியமானது. அது மேலே நம்முடைய இதயத்தை வைக்கணும். இது மேலே இதயத்தை வைக்கக்கூடாது. பிள்ளைகளை படிப்பு படிப்பு, நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, படிப்பெல்லாம் கெட்டு போகுது. உனக்கு படிப்பு முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? உனக்கு தேவ சமூகம் முக்கியமா, உனக்கு படிப்பு படிப்பு படிப்புங்கிறது முக்கியமா? உனக்கு பணம் முக்கியமா, தேவனுடைய வார்த்தை முக்கியமா? இதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார். இவங்களுக்கு பாருங்க, அந்த போஜனம் முக்கியமாகி போச்சு. என்ன ஓடிற போது அதான் நிறைய விழுந்து கிடக்குதே, லட்சக்கணக்கில் கிடக்குதே, மெதுவாக சாப்பிட வேண்டியதானே. பாருங்க போஜன பிரியர்கள். அதனால பாருங்க, ஆண்டவர் வாதையை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இச்சித்த ஜனங்கள் யார் நார்மலாக பிஹேவ் பண்றது, என்ன நிலைமை வந்தாலும் நீங்க எவ்வளோ டாப்ல போனாலும் நார்மலாக இருக்கும். ஒன்றுமே இல்லாட்டாலும் காலப்பட வேண்டாம். இது ஆண்டவர் இருக்கார் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் நம்ம லிஃப்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு சொத்து, அவரே ஞானம், அவரே பரிசுத்தம், அவரே மீட்பு, எல்லாத்துக்கும் அவரே போதும் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு ஜீவிக்கும் பொழுது அதுதான் கரெக்டான கிறிஸ்டியன் லைஃப். அவனுக்கு எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுப்பார். ஆல் திங்ஸ் ஷால் பி ஆடட் அன்டு யூ. First seek ye the kingdom of God and His righteousness, and all these things will be added unto you. இதெல்லாம்மே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எல்லாம் கொடுங்க. நீ ஜெபிப்பதுக்கு ஒரு பலன் உண்டு, பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு, சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றதுக்கு ஒரு பலன் உண்டு. எல்லாத்துக்குமே நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற சின்ன காரியமாக இருந்தாலும் ஊழியத்தில் ஒத்துழைக்கிறதுக்கு பலன் உண்டு. நீங்கள் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. என்னென்ன காரியத்தை நீங்கள் இழக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு, பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. எல்லாத்துக்குமே ஆண்டவர் பார்க்குறார். நம்ம செய்கிற சின்ன காரியத்துக்கும் அவர் ரிவார்ட் பண்ணுவார். என்னையை பார்க்குறார், நான் அப்படி நினைக்கிறேன், ஆண்டவர் என்னையை பார்த்துட்டு இருக்கார், நான் எவ்வளோ ஜோம் பண்ணுறேன், எவ்வளோ பைபிள் படிக்கிறேன், எல்லாம் என்னையை பார்க்குறார். எல்லாத்துக்கும் ரிவார்டு உண்டு. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் ஒன்னும் விருதா போகும். இந்த விழிப்பு ஜெபத்துக்கு வந்தா அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்கு. ஆண்டவர் எல்லாத்துக்கும் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். முடிவில் நம்ம ராப்சரில் கொண்டு போறாரு, அதுதான் கடைசி பலன். எல்லாம் அவரை தேடுனா நமக்கு எதுவுமே கிடைக்காம போகாது. இவங்க மோசஸை பின்பற்றி எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது உங்களுக்கு கானான் தேசம் சேரும் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே தருவேன், நான் பலன் அளிக்கிறவராக இருக்கிறேன், நீங்க சின்சியரா தேடுனா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவர் அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேரேஜ் டைம் வரும்பொழுது மேரேஜ் வரும். 30 வயசுக்கு மேல ஒரு ஆண் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாலே மேரேஜ் பண்ணி இளமை வந்து அது போய்விடும். அதே போல ஒரு பெண்ணு 25 வயசுக்கு வரும்பொழுது அதுக்கு மேல போகாதபடி மேரேஜ் பண்ணும். பேரண்ட்ஸுடைய கடமை ஜெபிச்ச ஆண்டவர் உதவி செய்வார். அதினதின் காலத்திலே எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார். அதனால ஆண்டவர் அங்கே மோசே கர்த்தருடைய கரம் குறியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்பதை இப்பொழுது காண்பாய். ஆண்டவருடைய ப்ராமிஸ் வேர்டு படி எல்லாமே நடக்கும். அது மேல விசுவாசம் வைத்தால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கேட்டதான வார்த்தைகளை நினைச்சு பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய மிரக்கிள் செய்தார். கர்த்தருடைய கை குறியிருக்கிறது. மோசேயே, கர்த்தருடைய கை குறியிருக்கிறதோ, நீ எப்படி இதுக்கெல்லாம் இவ்வளவு கொடுக்க முடியும், எப்படி எல்லா ஜனங்களுக்கும் இறைச்சி கொடுக்க முடியும்? கர்த்தருடைய கை குறுகவில்லை, அவருடைய வாக்கு நிறைவேறாமல் போகாது. அதை நீ இப்பொழுது காண்பாய். அதே போல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தருடைய கர்த்தருடைய கை குறுகவில்லை, அவர் ஆசீர்வதிக்கும் தேவன், அவர் பலன் அளிக்கிறவராயிருக்கிறார், ஜபத்துக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். கர்த்தருடைய கை குறுகவில்லை, அவருடைய வாக்கு மாறாதது. அதனால நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையை கிளைம் பண்ணுவோம், நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே, கர்த்தரின் கை சுத்தர்களாய் அறிடவே, சுதந்தருள் பொழிந்தனரே, மாறிடவே சுதந்தருள் பொழிந்தனரே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசம் தான் நீதிமான் கிளைப்பான், தான் நீதிமான் கேட்டதான வார்த்தைகளுக்காக சகோதரன் தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் தேவனே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விழிப்பு ஜெப வேலையில உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே, உள்ள நேரம் உம்முடைய வார்த்தையை கேட்கொண்டு எங்கள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ் த லார்ட்ஸ் ஹேண்ட் வேக்ஸ் ஷார்ட், கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ என்ற தலைப்பின் கீழே நீர் எங்கள் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எப்பொழுதும் குறுகி இருக்கவில்லை ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் சப்ளை பண்ண நீர் ஆம்னிபோட்டன்ட் காடா இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்துக்கும் நீர் பதில் அளித்து இந்த வார்த்தையை நாங்கள் அப்ளை பண்ணி ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேணுமா நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவரே, முதலாம் யாத்திரையில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக கொண்டு போகும் பொழுது அவங்க ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நீர் அவங்களுக்கு கொடுத்த மன்னாவை குறித்து அவர்கள் முறுமுறுத்தார்கள் ஆண்டவரே அந்த உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது என்று சொன்னார்கள் அது தூதருடைய அப்பமா இருந்தது ஆண்டவரே அதே போல இங்க ஏஞ்சல்ஸ் ஃபுட் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அது எங்களுக்கு ஆரோக்கியமான ஆகாரமா இருக்கிறது ஆண்டவரே அது ஆண்டவரே எங்களுடைய நேச்சுரல் பாடிக்கும் அது ஹெல்த்தை கொண்டு வருகிறது ஸ்பிரிச்சுவலாகவும் அது ஆண்டவரே எங்களுக்கு சோலுக்கு அது ஹெல்த்தை கொண்டு வரும்பொழுது அதை ஆண்டவரே நாங்கள் நேசிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அது எப்பொழுதுமே எங்களுக்கு அதன் மேல ஆண்டவரே நீர் வாஞ்சையும் கர்த்தாவே ஆசையும் நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அது மாத்திரம் அல்ல கர்த்தாவே அவங்களுக்கு ஆண்டவரே நீர் தாமே ப்ராமிஸ் பண்ணியிருந்தீர் அவங்களுக்கு மாம்சத்தை தருவதாக அந்த ஃபிளஷை கொடுப்பதாக நீர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீர் கர்த்தாவே அந்த ப்ராமிஸை உம்மிடத்துல ரிமைண்ட் பண்ணாதபடி அவங்கள் முறுமுறுத்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே மோசேயும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஒரு மனுஷீக தன்மையில கர்த்தாவே அவனும் ஆண்டவரே வெளிப்பாட்டின்படி பேசாதபடி அவிசுவாசத்தையும் ஆண்டவரே அந்த புலம்பலையும் செய்யும் பொழுது அங்க ஒரு அட்மாஸ்பியர் ஆண்டவரே ஆண்டவரே பேட் அட்மாஸ்பியர் அங்க இருந்தது கர்த்தா ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் குறுகி இருக்கவில்லை கர்த்தாவே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் இறங்கின தேவனாய் இருக்கிறீர் அதே போல நீர் எங்களுக்கு எப்பொழுதும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர் அவங்களுக்கு ஆண்டவரே எப்படி மார்னிங் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டும் ஈவினிங் எப்படி நான் வெஜிடேரியனும் தருவேன் என்று ஏற்கனவே நீர் அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே அவங்க ஆண்டவரே அந்த ப்ராமிஸை உம்மிடத்துல வந்து ரிமைண்ட் பண்ணாதபடி கர்த்தரை நோக்கி ஜபிக்காதபடி அவங்கள ஆண்டவரே முறுமுறுத்தார்கள் கர்த்தாவே அவர்கள் அழுதார்கள் கர்த்தாவே நாங்கள் அப்படியாப்பட்டவர்களா இராதபடி ஆண்டவரே அநேக வாக்கு தத்தங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதை உம்முடைய சமூகத்துல வந்து நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே ரிமைண்ட் பண்ணத்தக்கதாக ஊக்கமாக உம்மை நோக்கி ஜபிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வனுமாய் ஜபிக்கிறோம் அப்பொழுது நீர் எங்களுக்கு அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே ஆமாண்டவரே எங்களுடைய உலக வாழ்க்கையில எங்களுடைய சிச்சுவேஷன்ஸை பார்த்து நாங்கள் பயப்படாதபடி முறுமுறுக்காதபடி புலம்பாதபடி அந்த சூழ்நிலைக்கு நீர் என்ன வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறீரோ அதை உம்மிடத்துல ரிமைண்ட் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த வில்லியம் சிமோர் என்றவரை குறித்து உம்முடைய தாசன் இப்பொழுது சொன்னார் ஆண்டவரே அந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அந்த பெண்டெகோஸ்டல் ரிவைவலுக்கு அந்த ரெஸ்டரேஷன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் அது உம்முடைய ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது அதை கொண்டு வருவதற்காக ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவரே அவிதமா இந்த யோவேல்ல நீ சொன்ன வார்த்தையை கொண்டு ஜெபிக்கும் பொழுது அங்க ஒரு கிரேட் ரிவைவலை கொண்டு வந்தீர் கர்த்தாவே உலகமெங்கும் ஆண்டவரே அந்த பெந்தகோஸ்த இயக்கம் எவ்விதமாய் பரவும் பொழுது அதுக்கு காரணம் ஒரே மனுஷன் அந்த ப்ராமிஸை கொண்டு ஆண்டவரே பிலீவ் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நீர் அதை செய்வீர் என்றால் அந்த ஜபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது ஆண்டவரே அவிதமாய் வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க இந்த கல்வாரி டேபர்நாக்கல்ல எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அதை நாங்கள் ஃபாலோ பண்ணத்தக்கதாக எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கும் தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பிளஸிங் தேவைனாலும் நீர் எங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுவேன் என்றுதான் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே வழியில் எங்களை காப்பதற்கும் எங்களை ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கும் கர்த்தருடைய தூதனானவர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர் முதலாம் யாத்திரையில எப்படி சென்றீரோ அதே போல இந்த மூன்றாம் யாத்திரையிலும் நீ செல்லும்படியாக இறங்கி வந்திருக்கிறீர் நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் நீர் எங்களை உம்முடைய கிருபையினால ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட்ல வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு அதை காண்பிக்கும் பொழுது நாங்கள் அதை அப்படியே பிலீவ் பண்ண அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நாங்கள் சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த உலகத்திலும் நீர் எங்களை காப்பாற்றுவீர் எங்களை ராப்சர்லையும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற ப்ராமிஸை கொடுத்திருக்கிறேன் அதனால எதுக்குமே நாங்கள் கவலைப்படாதபடி முறுமுறுக்காதபடி புலம்பாதபடி ஜெபிக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் வந்திருக்கும் பொழுது இப்ப நாங்க தேர்ட் எக்ஸரஸ்ல இருக்கிறோம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அதனால நாங்கள் ஒருவராகிலும் வியாதியஸ்தரா இருப்பது உமக்கு சித்தமே இல்லை ஆண்டவரே ஐ வில் டேக் சிக்னஸ் அவே ஃப்ரம் யுவர் மிட்ஸ்ட் என்று அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அதை நாங்கள் பிடித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா நீர் எங்களுக்கு சுகத்தை தருவீர் ஆண்டவரே கர்ப்பம் விழுதலும் மலடும் எங்கள் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் அந்த ஆசீர்வாதத்தை நீர் தருவீர் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தருவீர் எங்கள் சத்துருக்களை எங்களுக்கு முதுகு காட்ட பண்ணும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் இவ்விதமா எல்லா ப்ராமிசஸும் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே எல்லாத்தையுமே நாங்கள் ஜபத்திலிருந்து கிளைம் பண்ணி உம்மிடத்திலிருந்து பெறத்தக்கதாக அந்த விசுவாசம் உள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ரோட் மேப் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருந்தீர் அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல போய் சேர்ற வரைக்கும் நீர் அவங்களுக்கு ஒரு பாதையை செட் பண்ணி இருந்தீர் ஆண்டவரே அதே போல எங்களுக்கும் ரோட் மேப்பை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் உலகத்துல வரும்பொழுது உமக்கும் ரோட் மேப் இருந்தது கர்த்தாவே. இந்த பைபிளே எங்களுக்கு ரோட் மேப்பா கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்துல எங்களை நடத்தி கர்த்தாவே. அந்த பிரதர் பெனாம் எப்படி கிரேடில் இருந்து கிரேவ் வரைக்கும், அந்த பர்த்ல இருந்து குளோரி வரைக்கும், இந்த அழிவுள்ள சரீரத்தில இருந்து அழியாமை வரைக்கும் நீர் எப்படி எங்களை நடத்துவீர் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை அப்படியே விசுவாசிக்க, அப்படியே அறிக்கை பண்ண, நீர் சொன்ன வார்த்தையை தியானம் பண்ணி ஆண்டவரே அதை ஜபத்துல உம்மிடத்தில் நாங்கள் தெரியப்படுத்தும் பொழுது நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரம் எப்பொழுதும் அது குறுகி போவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய நீட் அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீர் அதை விட பெரிய தேவனாய் இருக்கிறீர். கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ என்று அந்த மோசேயை பார்த்து நீர் கேட்டீர் ஆண்டவரே. அவன் கிரியேட்டரை பார்க்காதபடி அவன் கிரியேஷனை கணக்கு பண்ணி பார்த்தான் ஆண்டவரே. இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி அந்த ஆகாரத்தை கொடுக்க முடியும், அந்த நான் வெஜிடேரியன் எப்படி சப்ளை பண்ண முடியும் என்று அவன் அவிதமாய் பார்க்கும் பொழுது நீர் கிரியேட்டரா இருக்கிறீர், நீர் சிருஷ்டித்து தர முடியும் கர்த்தாவே. அப்படி ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பீப்புள் அவிதமாய் இருந்தாலும், அந்த ப்ராஃபட் அந்த நேரத்தில் அவிதமாய் இருந்தாலும், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் இறங்கி நீர் கர்த்தாவே அவங்களுக்கு அற்புதமானதை கொண்டு வந்து கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய கரம் குறுகி இருக்கவில்லை என்பதை காண்பித்தீர் ஆண்டவரே. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அனுகூலமான காற்றை நீர் புறப்பட செய்யும் பொழுது அது அந்த காடைகளை கொண்டு வந்து போட்டது ஆண்டவரே. அவங்க வந்து ஆண்டவரே எல்லாருமே எவ்வளவு அவங்களுக்கு தேவையோ அவ்வளோ புசிக்கலாம் ஆண்டவரே. அவ்வளோ விதமான காடைகளை கொண்டு வந்து போடும் பொழுது உம்முடைய கரம் குறுகி இருக்கவில்லை. அதே தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராயிருக்கிறீர். உம்மிடத்திலிருந்து ஒரு அனுகூலமான காற்று வந்தால் அந்த ஹோலி கோஸ்ட் ஆண்டவரே, விண்ட் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய பிளஸ்ஸிங்கை அது கொண்டு வரும் கர்த்தாவே. அது எந்த பிளஸ்ஸிங்காக இருந்தாலும் அதை கொண்டு வரும் ஆண்டவரே. எங்களுடைய பார்வையில் அது ரொம்ப கடினமான காரியமாக இருந்தாலும் நீர் அதை கொண்டு வர, நீர் அதை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. குளோரி வரைக்கும் எங்களுக்கு அதை கொடுப்பேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். இந்த உலகத்திலேருந்து அந்த உலகத்துக்கு போற வரைக்கும் உம்முடைய ப்ராமிஸ் எல்லாமே இந்த உலகத்துக்கும் கொடுத்திருக்கிறீர், அந்த உலகத்துக்கு போறதுக்கும் கொடுத்திருக்கிறீர். இந்த எங்களிடத்துல தான் அந்த மிஸ்டேக் இருக்கிறது. இங்க எல்லாமே போதிக்கப்படுகிறது. நாங்கள் அதை கேட்டு கேட்டு ஜெபத்துல ஆண்டவரே தியானம் பண்ணி உம்மிடத்துல நாங்கள் அதை கேட்கும் பொழுது நிச்சயமா நீர் எங்களுக்கு கொடுப்பீர். ஜெகோவா கிரியேட்டரா இருக்கிறீர். நீர் தான் அந்த காடைகளை, அந்த குயில்ஸ் வந்து அப்படி கிரியேட் பண்ணி கொண்டு வந்து போட்டீர் ஆண்டவரே. அந்த ஜனங்க போய் வேட்டையாடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே அங்க பக்கத்திலேயே கொண்டு வந்து போட்டீர் ஆண்டவரே. அந்த தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். எங்களுடைய நீட் அது எவ்விதமாய் இருந்தாலும் ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட்ல ஃபுல்னஸ் ஆஃப் தி பிளஸிங் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் பர்சனல் ஆண்டவரே எக்ஸ்பீரியன்ஸாய் நாங்கள் அடையத்தக்கதாக, ஒவ்வொருவரும் நாங்களே அந்த வார்த்தைக்கு சாட்சிகளாய் மாறத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். அதனால உம்மை குறித்து நாங்கள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் டவுட் பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு பிலிப்பை பார்த்து கேட்டீங்க, இவ்வளவு ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீர் அதை செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி அப்படி கேட்டீர் ஆண்டவரே. அதே போல உம்மை பற்றி எங்களுக்கு எல்லாத்தையுமே வெளிப்படுத்திருக்கிறீர். உம்முடைய ஆண்டவரே நேச்சர், நீர் ஆம்னிபோட்டன் காட், உம்மால எல்லாமே செய்ய முடியும் என்று வெளிப்படுத்தும் பொழுது நாங்கள் விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாய் இராதபடி எங்களை விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. நீர் ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ற அந்த எபிலிட்டி எங்களுக்கு தாரும், அந்த எங்கள் ஒவ்வொருக்கும் தாரும், அடியனுக்கும் தாரும். எல்லாவற்றையும் நீர் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு முடிவாக நாங்கள் ராப்சர்ல உம்மை சந்திக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். கடைசியாக பாயிண்டையும் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்குள்ளே அந்த லஸ்ட் வந்ததுனால கிப்ரோத் அத்தாவா என்ற இடத்துல ஆண்டவரே அவங்க எல்லாருமே கர்த்தாவே, யார் யார் அந்த லஸ்ட் ஃபுல்லா புசித்தார்களோ அவங்களெல்லாம் நீர் அங்க அடித்து போட்டீர் ஆண்டவரே. அதனால நீர் ஒரு பிளஸ்ஸிங் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது ஆண்டவரே எல்லாமே நல்லதுக்கு தான் நீர் கொடுக்கிறீர். ஆனா அதை கொண்டு எங்களுக்கு பெருமை வரக்கூடாது, அதை கொண்டு நாங்கள் ராங்க ஆண்டவரே போக கூடாது என்பதற்கு அது ஒரு உதாரணமாக அங்க நீர் எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். அதனால ஆண்டவரே எப்பொழுது நீர் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ மனத்தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க உம்மை போல மாற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவிதமாய் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம்.
ஆமீன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம்.